الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا
இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாகிய எம்மை ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை மனிதர்களாக நோக்குவதை போன்று, இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை, இஸ்லாத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதன் ஒரு மார்க்கத்தை ஏற்றவனாக பின்பற்றக்கூடியவனாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் அதிகமாக நிம்மதியற்றவர்களாக அல்லது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், நான் மரணித்து விடுகிறேன் என்று தற்கொலை செய்யக்கூடிய நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், தற்கொலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த நிலைகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாஸ்திகர்களாக மத சிந்தனையற்றவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் அவர்களுடைய அந்த வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து தற்கொலை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே மாறி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆய்வுகள் எதை சொல்கிறது? ஒரு மார்க்கத்தை ஏற்று வாழ்கின்றவன் இந்த உலகத்துடைய வாழ்க்கை போலியானது, உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் சந்திக்கின்ற சுவர்க்கம் அல்லது நரகத்துடைய வாழ்க்கை. இதை நம்பியவர்கள் உலகத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களையும் சோதனைகளையும் அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். எனவே மார்க்கம் இல்லாதவர்கள், மார்க்கத்தை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடியவர்கள், மனம் போன போக்கில் வாழக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திலே நாங்கள் கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஒரு உலகத்தில் வாழ்கின்ற ஒரு ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மார்க்கத்தோடு வாழ வேண்டும். ஒரு மார்க்கத்தை மதத்தை தழுவியவர்களாக இஸ்லாம் சொல்கின்ற போதனைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அமுல்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குர்ஆன் என்று சொல்கின்ற வேதம், அதே போன்று அல் ஹதீஸ் என்று சொல்கின்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு நம்மை வழிநடாத்திக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கென்ற சில பொறுப்புகளை, சில கடமைகளை, சில மார்க்க விடயங்களை ஆண்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கிறார். அதே போன்று இன்னும் சில மார்க்கத்துடைய விடயங்கள் அது பெண்களோடு மாத்திரம் சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னமான சகோதரர்களே, இஸ்லாம் ஆண்கள் பெண்கள் இந்த இரண்டு சாரார்களையும் மனிதர்களாக நோக்குகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்று சில மேற்கத்தியவாதிகள் அல்லது மதசார்பற்றவர்கள் அல்லது நாஸ்திக கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, இஸ்லாம் பெண்களை அடிமைகளாக மாற்றுகின்ற மார்க்கம், பெண்களை அடக்குகின்ற மார்க்கம், பெண்களை மதிக்காத மார்க்கம் என்று கிழக்கத்தியவாதிகள் என்று சொல்கின்ற முஸ்தஷ்ரிகீன் மூலமாக அல்லது மதசார்பற்றவர்கள் மூலமாக அல்லது மேற்கத்திய சிந்தனையில் உள்வாங்கப்பட்டவர்கள் அப்படியான பட்டதாரிகள் முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இந்த குர்ஆனை சரியாக விளங்கியவர்கள், குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நன்றாக தெரிந்து வைத்தவர்கள், அந்த ஜாஹிலிய காலத்தையும் வஹியுடைய காலமாகிய குர்ஆனுடைய காலத்தையும் உற்று நோக்கி பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற உரிமைகள், பெண்களை இஸ்லாம் சிறப்புப்படுத்தியிருப்பதை போன்று மதித்திருப்பதை போன்று உலகத்தில் எந்த மதமும் எந்த கலாச்சாரமும் மதிக்கவில்லை என்ற உண்மையை விளங்கிக் கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்கள், எமது சமூகம் குர்ஆனை ஹதீஸை படிப்பதை விடவும் அதிகமாக ஏனைய மதங்களுடைய கலாச்சாரங்களையும் சித்தாந்தங்களையும் போதனைகளையும் படிப்பதில் அவர்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறார்கள். தொலை தொடர்பு சாதனங்களின் ஊடாக, குறிப்பாக 2000 ஆண்டுக்கு பின்னால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட ஊடக எழுச்சியின் ஊடாக, இன்டர்நெட்டோடு எமது இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தொடர்பின் ஊடாக எமது வாலிப சமூகம், குறிப்பாக எமது யுவதிகள் பெண்கள் அவர்கள் அங்கே அதிகமாக ஆங்கில மொழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கில மொழியில் எழுதப்படுகின்ற நூல்களையும் கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் அவர்கள் வாசித்து அவர்களே அறியாமல் அவர்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை நமக்கு சொல்லித் தந்தது மனிதர்களுடைய அறிவோ மனிதர்களுடைய வழிகாட்டலோ கிடையாது. ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்க்கை முறையை சொல்லித் தந்தது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய முடிவை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை யாரெல்லாம் விமர்சிப்பார்களோ, யாரெல்லாம் குறை காண நினைப்பார்களோ இஸ்லாம் என்ற வெளிச்சத்தை அணைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சிப்பார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் அவர்களை அறியாமல் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் பெண்களை மதிக்கவில்லை, இஸ்லாம் பெண்களை அடக்குகிறது, கட்டுப்படுத்துகிறது. கண்ணியமான சகோதரர், அவ்வாறு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் இந்த உலகத்தில் பெண்களுக்கு செய்த முதலாவது சேவை என்ன தெரியுமா? பெண்களையும் சராசரி மனிதர்களாக இந்த இஸ்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் பெண்களை ஒரு மனிதர்களாக கூட நாங்கள் மதிப்பது கிடையாது, அவர்களை கணக்கெடுப்பது கிடையாது. எப்போது இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் உதயமாகியதோ அன்றில் இருந்துதான் பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும் என்று எமக்கு சொல்லித் தந்தது இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலே பெண்களை ஒரு விலை பொருளாகத்தான் ஜாஹிலியா காலத்திலே கருதினார்கள். ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் அந்த பெண்ணை செல்வந்தர் ஒருவருக்கு விற்பனை செய்துதான் திருமணம் நடாத்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது ஜாஹிலியா காலத்திலே. பெண் பிள்ளைகள் கிடைப்பதை ஒரு அபசகுணமாக கருதினார்கள். பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கொடுப்பதும் கிடையாது. இது இஸ்லாம் வருவதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கிடையாது. இன்று கூட ஒரு சில யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற நாடுகளில் அந்த ஜாஹிலிய காலத்தில் காணப்பட்ட அதே பண்பாடு இருக்கிறது. பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கிடையாது. கண்ணியமான சகோதரர்கள், இஸ்லாம் வந்தது, இஸ்லாம் வந்து சொன்னது, சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த பெண்களை மதித்திருக்கிறது என்றால், குர்ஆனில் ஆண்கள் என்ற ஆண்களுடைய பெயரில், அர்ரிஜால் என்ற பெயரில் ஒரு சூரா கிடையாது, அத்தியாயம் கிடையாது. ஆனா குர்ஆனில் அல்லாஹ் மிக நீளமான ஒரு விசாலமான ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துன் நிசா. பெண்களுடைய பெயரில் ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அன்று ஒரு பெண்ணை கிறிஸ்தவ சமூகம் விபச்சாரி என்று சொன்னது, விபச்சாரி என்று சொன்னது, மரியம் என்று சொல்கின்ற ஒரு யுவதியை இஸ்லாம் குர்ஆன் சொன்னது, அந்த பெண்ணை இட்டுக்கட்டாதீர்கள். ஒரு பெண்ணுக்காக கியாமத்துடைய நாள் வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்த ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தி அந்த பெண் ஒரு நிரூபராதி, அந்த பெண் பத்தினித்தனமானவள் என்பதை இன்று வரைக்கும் நிரூபித்து ஒரு பெண்ணின் மானத்தை பாதுகாத்த, ஒரு பெண்ணின் உரிமையை கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் யாருக்கும் அங்கு இரண்டாவது ஒரு கருத்தை சொல்ல முடியாது. அந்த பெண்ணுடைய பெயரில் சூரத்து மரியம். குர்ஆனில் அல்லாஹ் எந்த ஒரு பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 11 மனைவிமார்கள் வாழ்ந்தார்கள், 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் நபி அவர்கள். அந்த நபியுடைய எந்த மனைவியுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. எந்த பெண் குழந்தையுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. அந்த மரியமுடைய பெயரை, அந்த மரியமுடைய பெயரை சொல்லி அந்த மரியமுடைய பெயரில் தனி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். இஸ்லாத்தை விமர்சிக்க கூடியவர்கள், பெண்களை இஸ்லாம் மதிக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்தை, இந்த சூராவை அல்லாஹ் ஏன் இறக்கி இருக்கிறான் என்பதை ஆழமாக சிந்தித்தால் இஸ்லாம் ஒரு பெண்ணை, இட்டு கட்டப்பட்ட ஒரு பெண்ணை, விபச்சாரி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி பாதுகாத்தது, நிரூபராது என்று சொன்னது, ஒரு பெண் இனத்தை இஸ்லாம் மதித்திருக்கிறது என்ற பாடத்தை அந்த சூரா மரியம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களை, இஸ்லாம் சொன்னது அந்த சூரா அன்-நிசா என்று சொல்கின்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் விட்டு செல்கின்ற அனந்தர சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், வலின்-நிசாயி நசீப், பெண்களுக்கும் அனந்தர சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் வரலாற்றை படியுங்கள். யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களையும் சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் உள்வாங்குகின்ற யுவதிகளே, இளைஞர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய நாகரிகத்தை, ஜாகிலியா காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை புனிதர்களாக இஸ்லாம், குர்ஆன், வஹி எப்படி மாற்றியது என்ற பாடத்தை நாங்கள் படிப்போம். இந்த உலகத்தில் முதலாவது பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கிருக்கிறது, அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று பெண்களுக்கு முதலாவது ஒரு மரியாதையை, ஒரு உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அதற்கு முன்னால் பெண் குழந்தைகள் கிடைப்பதே அபசகுணம். ஏன்? அந்த பெண்ணினால் ஒன்றுமே செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது என்ற குறுகிய சிந்தனையோடு ஜாகிலியா காலத்திலே ஒரு விளை பொருளாகத்தான் பெண்களை மதித்தார்கள், கணக்கெடுத்தார்கள். இஸ்லாம் சொன்னதில்லை, பெண் குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலகட்டத்தில் பெண்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற அந்த ஜாகிலியா காலத்திலே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி சொல்கின்றான், அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், கண்ணியமானவர்களே, பெண் குழந்தையை அல்லாஹ் குர்ஆனில் நற்செய்தி என்று சொல்கிறான். இன்று எப்படி மாறியிருக்கிறது? ஒரு பெண் குழந்தை கிடைத்தால், கிடைத்த நாள் முதல் அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் இந்த பெண்ணை எப்படி நான் கஷ்டப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு போக வேண்டும், ஏன் இந்த பெண்ணை இன்னொரு ஆணுக்கு விற்க வேண்டும், அநாகரிகம், கைகூலி, சீதனம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய பெண்ணுரிமையை விமர்சிக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்திலே அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் திருமணம் செய்திருப்பது ஒரு பெண்ணை, அவர்களுடைய திருமண வாழ்க்கையின் ஆரம்பமே சொல்கிறது, நீ ஒரு பெண்ணை மதிக்கவில்லை. பெண் குழந்தைகளை பாரமாக பெற்றோர்கள் கருதுகின்ற அளவுக்கு எமது இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே அந்நிய கலாச்சாரங்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய வழிமுறைகளும் ஊடுருவி இருக்கிறது. இஸ்லாம் சொல்கிறது, வைதா புஷ்யராஹதுஹும் பில் உன்சா, பெண் குழந்தைகளை நன்மாராயம் என்று குர்ஆன் பேசுகிறது. அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற நற்செய்தி, குட் நியூஸ் சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகமெல்லாம் கருப்பாகிவிடும், கடுகடுத்துவிடும், கோபம் ஏற்பட்டுவிடும், கவலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் பெண்களை அங்கு நற்செய்தி என்று சொல்லி அல்லாஹ் அங்கு பெண்களை மதித்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகின்ற போது கூட முதலாவது பெண் குழந்தைகளை தான் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்லுக்கு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாதன் وَيَحَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورِ. அல்லாஹ் நாடுபவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பான் என்று ஆண் குழந்தைகளை சொல்வதற்கு முன்னால் பெண் குழந்தைகளை அல்லாஹ் அங்கு சொல்கிறான். என் சகோதரர்களே, அந்த ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் மதிக்கப்படவில்லை, அதனால் அல்லாஹ் கூட முதலாவது ஆண் குழந்தைகளை சொல்வதற்கு முன்னால் பெண்களை சொல்கிறான். பெண் சமூகம் மதிக்கப்பட வேண்டும், அனந்தர சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது. பெண் குழந்தைகளை ஒரு தகப்பன், ஒரு பெண் குழந்தையை ஒழுக்கமாக, பண்பாக, பண்பாட்டோடு வளர்ப்பது அந்த மனிதன் சுவர்க்கவாதி என்பதற்கு அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு இந்த உலகத்தில் மூன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் கிடைத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கின்ற சமயம் கஷ்டப்பட்டு அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கிறார், ஏற்படுகின்ற கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கிறார், அந்த பெண் குழந்தைகளுக்கு ஹலாலான உணவை கொடுக்கிறார், ஹலாலான குடிபானங்களை குடிக்க கொடுத்து தான் செய்கின்ற தொழிலின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, தனது தியாகத்தின் மூலமாக அந்த பெண்களுக்கு ஹலாலான உடுப்புகளை உடுக்க வைத்து ஒழுக்கமுள்ள பெண்களாக யாரு ஓர் இரண்டு அல்லது மூன்று பெண் குழந்தைகளை வளர்த்து உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து உடுப்பு கொடுத்து ஒழுக்கத்தை கொடுப்பார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதன் காரணத்தினால் சிறந்ததோர் பெண் சமுதாயத்தை இந்த தகப்பன் உருவாக்கி இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை சுவர்க்கவாதியாக மாற்றுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பெண்களின் கண்ணியத்தை விளங்கப்படுத்தினார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு கடைசியாக செய்த அந்த உபதேசம் இதை சொல்லி தருகிறது. அங்கு நபி அவர்கள் பெண்களை மதிக்க வேண்டும் என்று பேசினார்கள். இத்தகுல்லாஹ் பின்னிதா சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்திலே, பெண்களுடைய விடயத்திலே, உங்களுடைய தாய்மாருடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். குறிப்பாக மனைவிமார்களை சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பைன்னக்கும் அகத்து மோகும் நபி அமானத்தில்லா, அந்த பெண்ணை ஹலாலான மனைவியாக உங்களுக்கு ஆக்கி தரப்பட்டிருக்கிறது, அது ஒரு அமானிதம். அந்த பெண்ணுக்கு எதை உண்ண கொடுத்தீர்கள், எதை பருக கொடுத்தீர்கள், என்னென்ன நலவுகளை செய்தீர்கள், என்னென்ன கடமைகளை செய்தீர்கள் என்று ஒரு நாளில் உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அமானிதம். இன்று நாங்கள் நிர்வாக பொறுப்பை அமானிதமாக கருதுகிறோம், அமைச்சு பொறுப்பை அமானிதமாக கருதுகிறோம். இந்தியமான சகோதரர்களே, குடும்ப பொறுப்பு, எனது மனைவி அவளுக்கு என்னென்ன நல்ல காரியங்களை நான் செய்திருக்கிறேன், கடிதங்களை செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க இருக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கும் ஒரு மனைவியின் மனைவி மதிக்கப்பட வேண்டும், அங்கும் பெண்ணை மதிக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் இரண்டு சாட்சிகளை வைத்து சபையோருக்கு முன்னால், சாதாரணமாக நாங்கள் கபிலத்து நிக்காஹா இந்த பெண்ணுடைய திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாதாரணமாக நாங்கள் முடிந்துவிட்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமண பந்தத்தில் செய்யப்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், கலிமத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதனால் தான் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை ஹலாலாக ஆக்குவதற்கு, திருமணம் செய்வதற்கு ஒரு வார்த்தை போதும், இந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தடவை சொன்னால் ஒரு பெண் தனக்கு ஹலாலாக மாறிவிடுகிறாள். அதே மனைவியை குர்ஆன் சொல்கிறது, வாழ முடியாத ஒரு சூழ்நிலை பிரச்சனை ஏற்படுகிறது, சமாதான முயற்சி செய்யப்படுகிறது, ஒன்றும் பயனளிக்காத நேரத்தில் ஒரே வார்த்தையில் அந்த மனைவியை தட்டி கழிக்க முடியாது, விவாகரத்து பெற முடியாது. மூன்று வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ஏன் குர்ஆன் சொல்கிறது, மீதா கண் கலீலா, இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களிலே மிகவும் உறுதியான கடினமான வலுவான ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தமோ அரசியல் ஒப்பந்தங்களோ கிடையாது. நீங்கள் திருமணம் செய்கின்ற போது சபையோருக்கு முன்னால், சாட்சியாளர்களுக்கு முன்னால் நீங்கள் செய்த அந்த ஒப்பந்தம், இந்த பெண்ணை எனது ஹலாலான மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது அதனால் தான் ஒரு வார்த்தையால் ஒரு பெண்ணை நாங்கள் மனைவியாக ஆக்கிக் கொள்கிறோம். அதே மனைவியை விட்டு நான் பிரிய வேண்டுமாக இருந்தால் மூன்று தடவைகள், மூன்று தவணைகள் கொடுக்கப்பட்டு மூன்று தடவை தலாக்குடைய வார்த்தையை முடிந்தால்தான் அந்த பெண்ணை விட்டு நமக்கு ஒதுங்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பலமான ஒரு பந்தம், ஒரு தொடர்பு தான் திருமண தொடர்பு. கண்ணியமான சகோதரர்களே, இன்று திருமணங்கள் எல்லாம் சிரமமாக மாறிவிட்டது, கஷ்டமாக மாறிவிட்டது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் இந்தியாவுக்கு நெருக்கத்திலே வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் இந்துக்களின் கலாச்சாரம் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறது. என்ன கலாச்சாரம்? இஸ்லாம் திருமண விடயத்தில் பெண் சார்பாக எந்த ஒரு கஷ்டமும் பெண்களுக்கு வரக்கூடாது. அங்கும் இஸ்லாம் பெண்ணை மதித்திருக்கிறது. ஏனென்றால் அனந்தர சொத்தில் அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய இரண்டு பங்கை ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்றால் அந்த சொத்தை மூன்றாக பிரித்து இரண்டு பங்கை ஆணுக்கும் ஒரு பங்கை பெண்ணுக்கும் இஸ்லாம் கொடுக்க சொல்லி இருக்கிறது. அங்கு பெண்களுக்கு இஸ்லாம் அநியாயம் செய்யவில்லை, அங்கும் இஸ்லாம் பெண்ணை மதிக்கிறது. இன்று சில பேர்கள் சொல்வார்கள், பெண்களுக்கு சொத்தில் குறைவுதான், ஆண்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கிறது, அங்கு இஸ்லாம் அநியாயம் செய்திருக்கிறது. அங்கு அநியாயம் அல்ல. ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுடைய சாப்பாடு, அந்த பெண்ணுடைய குடிப்பு, அந்த பெண்ணுடைய இருப்பிடம் வீடு, அந்த பெண் பிரயாணம் செய்வதற்கான பிரயாண செலவுகள், மருத்துவ செலவுகள், அந்த பெண்ணுடைய திருமண பந்தத்துக்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு தேவையான சகல விடயங்களையும் அந்த கணவன் செய்ய வேண்டிய கட்டாய நிலையை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. ஒரு பெண்ணை பணம் கொடுத்து பெண்ணிடத்தில் கொடுத்து பெண்ணுடைய வாப்பாக்கல்ல மகரை கொடுக்க வேண்டும். குர்ஆன் மூன்று ஆயத்துக்களின் மூலம் மகர் கொடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறது. மூன்று ஆயத்துக்களில் வாஅதுல் நிஸா ஸதுகாத்துஹுன்ன நிஹ்லா, உங்களுடைய மனைவிமார்களுக்கு பூர்த்தியாக மகரை கொடுங்கள். உங்களுடைய பணத்திலிருந்து ஏ நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை பார்த்து திருமணம் முடிப்பதற்கு வசதி இருந்தால் திருமணம் செய்யுங்கள், வசதி இல்லை என்றால் நோன்பை பிடித்து உங்களுடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்ளுங்கள். பெண்ணுடைய வாப்பாவிடத்தில், பெண்ணுடைய உமாவிடத்தில், பெண்ணுடைய சகோதரர்களிடத்தில் பிச்சை எடுத்து அதிலிருந்து மகர் கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. குர்ஆன் பேசுகிறது. உங்களுக்கு உழைப்பதற்கு உடம்பில் சக்தி இருக்கிறதா? தொழில் செய்வதற்கு பொருளாதார வசதி இருக்கிறதா? பெண்ணுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு உங்களிடத்தில் ஆண்மை இருக்கிறதா? திருமணம் செய்யுங்கள், இஸ்லாமிய சட்டம். இல்லை, வசதி இல்லையா? வசதி வந்ததற்கு பின்னால் திருமணம் செய்யுங்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், திருமணம் செய்ய வேண்டும், ஆசையாக இருக்கிறது, மகர் கொடுப்பதற்கு வசதி இல்லை. நபி அவர்கள் சொல்லவில்லை, பெண்ணுடைய வாப்பாவிடத்தில் சொத்தை கேளுங்கள், வாகனத்தை கேளுங்கள், தொழில் செய்வதற்கு பணம் கேளுங்கள் என்று அங்கு நபி அவர்கள் சொல்லவில்லை. பெண்களை கஷ்டப்படுத்தவில்லை. திருமணத்தில் பெண்ணுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எந்த ஒரு சாப்பாடும் பெண் தரப்பால் போட வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாத்திலே கிடையாது. 5% ஒரு பெண் செலவழிக்க வேண்டும் என்று கூட இஸ்லாம் எதிர்பார்ப்பது கிடையாது. ஏன்? அனந்தரத்தை முழுமையாக ஆண்கள் தானே அள்ளிக் கொள்கிறார்கள், ஆண்கள் தானே அதிகமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஏன்? நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், மனைவிக்கு செலவழிக்க வேண்டும், மகர் கொடுக்க வேண்டும். மூன்று ஆயத்துக்கள் சொல்கிறார், அது பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி, அது கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் மகரை சொல்கிறான். பெண்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அந்த சஹாபியை பார்த்த நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணை நீ ஹலாலான மனைவியாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு வெள்ளி அல்ல, தங்கம் அல்ல, இரும்பால் செய்யப்பட்ட ஒரு மோதிரத்தையாவது அந்த பெண்ணை மதிப்பதற்காக கொடுத்து நீ ஹலாலான மனைவியாக ஆக்கிக்கோ. கண்ணியமான சகோதரர்களே, வாயால் கேட்டு, சீதனத்தை கேட்டு, கைக்கூலி என்ற பெயரில் கேட்டு, உபகாரம் என்ற பெயரில் கேட்டு பெண்ணிடத்தை இழிவுபடுத்துகின்ற இளைஞர்களும் அந்த இளைஞர்களை பெற்ற பெற்றோர்களும் வாழ்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளத்தில் உறுதி எடுக்க வேண்டும், பெண்ணை நான் மதிக்க வேண்டும். ஏன்? எனது தாயும் ஒரு பெண், எனக்கு கிடைக்க இருக்கின்ற பெண் குழந்தையும் ஒரு பெண். எனவே இளைஞர்கள் உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும், எனக்கு வருகின்ற மனைவியை ஒரு பெண்ணாக நான் மதிப்பேன், கைக்கூலி எடுக்காமல் நான் கொடுத்து முடிப்பேன். ஒரு ஆண் குழந்தையை பெற்ற தகப்பன் நல்லோரிடத்திலே கொடுத்த ஒரு ஒரு கைகூடியை பெற்று வாகனங்களோடு வீடுகளோடு ஒரு மகளை மருமகளை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பெற்றோர்கள் உள்ளத்தில் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். ஒரு மருமகளாக ஒரு பெண்ணை நான் மதிப்பேன், ஒன்றுமில்லாமல் எடுப்பேன். நான் கொடுத்து குர்ஆன் சொல்கின்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகர் இல்லாமல் திருமணம் செய்வதை அல்லாஹ் அனுமதித்திருந்தோம். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 500 திருகங்கள் மகராக கொடுத்துத்தான், கொடுக்க தேவையில்லை. நாம் தான் மகர் கொடுப்பது கடமை. நபி அவர்கள் மகர் இல்லாமல் திருமணம் செய்யலாம், அப்படி இருந்தும் மகர் கொடுத்து திருமணம் செய்திருக்கிறார்கள். எனவே பெண்களை மதிக்க வேண்டும், அல்லது பெண்களை அடக்குகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்று பேசுகின்றவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கல்விமான்கள், சிந்தியுங்கள். நீங்கள் திருமணம் செய்கின்ற போது காரையும் வாகனத்தையும் வீட்டையும் நகை நட்டுகளையும் காணி பூமிகளையும் எடுத்து பெண்ணிடத்தை நீங்கள் இழிவுபடுத்தியிருக்கிறீர்கள். இன்று பெண்களுக்காக நீங்கள் பேச வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய படிப்புக்கு ஏற்றவாறு, உங்களுடைய குடும்ப அந்தஸ்துக்கு ஏற்றவாறு பெண்களிடத்திலே பிச்சையாக நீங்கள் சீதனத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே பெண்ணிடத்தை குளிதோண்டு புதைத்திருக்கிறீர்கள். வெறுப்போடு அவர்கள் உங்களுக்கு தந்தார்கள். தந்தால்தான் ஒரு டாக்டரை, ஒரு இன்ஜினியரை, ஒரு லாயரை எனக்கு மருமகனாக எடுக்கலாம் என்று பெண்ணின் தந்தை பெண்ணை உங்களுக்கு விட்டிருக்கிறார். அல்லாஹ்வை பயப்படுவோம். நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்னார்கள், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண் தரப்பால் மன விருப்பம் இல்லாமல், பூர்த்தியான விருப்பம் இல்லாமல் காரையோ வீட்டையோ வாகனத்தையோ காணிகளையோ உங்களுக்கு பெண் தரப்பால் விருப்பம் இல்லாமல் வற்புறுத்தப்பட்ட நிலையிலே நீங்கள் எடுத்திருந்தால் அது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஹலாலான ஒரு பணமாக அது கருதப்படாது. கண்ணியமான சகோதரர்கள், இன்னும் சில பேர்கள் சீதனத்தை எடுத்து திருமணம் செய்திருக்கிறார்கள், அதிலிருந்து மகரையும் கொடுத்து அந்த மகரை கூட இன்று வங்கிகளில் கடனாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஊருக்கு கடன் இல்லை, மனைவிக்கு கடன். மரணிப்பதற்கு முன்னால் மனைவியுடைய அந்த மகரை அந்த மனைவி அன்பளிப்பாக தந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். குர்ஆன் சொல்கிறது, அப்படி இல்லை என்றால் வற்புறுத்தி எடுத்து வங்கிகளில் வைத்து. இன்று நாங்கள் பார்க்கின்ற பல இளைஞர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தொழிலை இழந்து விடுகிறார்கள். தொழில் செய்வதற்கு சக்தி கிடையாது, திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார்கள். திருமணத்துக்கு பின்னால் மனைவியை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு சக்தி இல்லாதவர்களாகத்தான் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள். அதில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. போதை வஸ்துக்கு அடிமையாக கூடியவர்களால் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையில் சிறந்ததோர் சமுதாயத்தை உருவாக்க முடியாது. இது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள், தொழிலை இழந்து விடுகிறார்கள், போதைக்கு அடிமையாகி கடைசியாக மனைவிக்கு கொடுத்த மகரையும் எடுத்து அதையும் வங்கியில் வைத்து கடன் எடுத்து இன்னும் போதைக்கு அடிமையாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மனைவியுடைய மகரை நீங்கள் எடுத்திருந்தால், அவர்கள் தராமல் விருப்பத்தோடு தராமல் நீங்களாக எடுத்து வங்கியில் வைத்திருந்தால் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய அனந்தர சொத்துக்களை உங்களுடைய சகோதரர்மார் பங்கு போடுவதற்கு முன்னால் மனைவியுடைய மகரை மீட்டி கொடுக்க வேண்டும். மகர் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெண்ணினத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய திருமண வாழ்வின் மூலமாக நாங்கள் மதிக்க வேண்டும். பெண்களுக்கு இஸ்லாம் அனந்தர சொத்தில் பங்கு கொடுத்திருக்கிறது. ஒரு தாயாக தாய்க்கும் ஒரு பங்கு இருக்கிறது, மனைவியாக மனைவிக்கு ஒரு பங்கு இருக்கிறது, குர்ஆன் சொல்கிறது சகோதரியாக சகோதரிக்கு ஒரு பங்கு இருக்கிறது, பிள்ளையாக மகளாக மகனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதே போன்று ஆண்களுக்கு பெண்களை விட 2 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஏன் சொல்லி இருக்கிறது. திருமண நாள் முதல் திருமணத்துடைய செலவு, மகர், அதற்கு பின்னால் அந்த பெண்ணோடு வாழும் காலமெல்லாம் பெண்ணுக்கு தேவையான சகல பொறுப்புகளையும் கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அவசியத்தை அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. எனவே வல்லநாயகம் அல்லாஹு தஆலா பெண்களை எங்களுடைய செயல்பாடுகளினூடாக அன்றாட நடவடிக்கைகளினூடாக பெண் சமூகத்தை மதித்து பெண்களும் வாழ வேண்டும், அவர்களும் வளர வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடியவர்களாக முயற்சிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரை மாற்றியவனாக யாழ்வனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வனுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமான் நம்மோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவாயாக. வாஅக்ர தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.smyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.